உழவர்கள் ஆலயமே தமிழ்நாடு, வேளாண்மை பல்கலைக்கழகம் தானே.
வணக்கம் நேயர்களே, இன்றைய ஒளிபரப்பு நிகழ்ச்சியில் நாம் அறிந்து கொள்ளப் போவது பப்பாளியில் ஏற்படும் நோய்களை பற்றியும் அவற்றின் மேலாண்மை முறைகளை பற்றியும். நம் நிகழ்ச்சியில் பகிர்ந்து கொள்பவர் வேளாண் ஆராய்ச்சி நிலையத்தில் இணை பேராசிரியராக பணியாற்றி வரும் முனைவர் செந்தில் வேல் அவர்கள். அவர்கள் கூறும் தகவல்களை கேட்டு அறிந்து கொள்வோம், வாருங்கள்.
அன்பார்ந்த விவசாயிகளே, இன்றைய நிகழ்ச்சியில் பப்பாளி சாகுபடியில் வரும் நோய் மேலாண்மை பற்றி காணலாம். பப்பாளி பயிரானது மிகவும் சுவையாகவும் அதில் சத்து பொருள்கள் அதிகமாக இருப்பதால் இன்று மக்கள் அதை விரும்பி உண்கிறார்கள். மேலும் மற்ற பழங்களை நாம் பார்க்கும்போது பப்பாளியின் விலை கொஞ்சம் நம்மளுக்கு குறைவாக இருப்பதால் அனைவரும் விரும்பி சாப்பிடுகின்ற ஒரு பழவகையாகும். இந்த பப்பாளியின் விலையும் விவசாயிகளுக்கு நன்றாக கிடைப்பதால் பப்பாளி நல்ல மகசூல் பலன் தருவதால் விவசாயிகளும் அதை நன்றாக சாகுபடி செய்கிறார்கள். இந்த பப்பாளியில் வரும்போது நமது பல்கலைக்கழகத்திலிருந்து வெளியிடப்பட்ட கோ8 என்ற ரகம் சாகுபடி செய்கிறார்கள். மற்றும் பெரும்பாலான விவசாயிகள் தாய்லாந்திலிருந்து வந்த ரெட் லேடி என்ற ஒரு ரகம் தான் சாகுபடி செய்கிறார்கள். ரெட் லேடி என்ற ரகமானது அது உள்ள நல்ல சிகப்பு கலர்ல, அழகா சிகப்பு ஆரஞ்சு கலந்த ரெட்டிஷ் கலர்ல சிகப்பா இருக்கிறதால அனைவரும் கவர்ந்து கூடிய ஒரு சுவையாக உள்ள ஒரு ரகமாகும் ரெட் லேடி ரகம். இதுதான் பெரும்பாலும் அதிகமாக சாகுபடி செய்யப்படுகிறது. இந்த பப்பாளி சாகுபடியில ஒரு ஏக்கருக்கு 1100 பயிர்கள் சாகுபடி செய்ய முடியும். இந்த 1100 பயிர்கள் சாகுபடி செய்யப்படும் போது அதுல நோய்கள் அதிகமாக தாக்கப்படுகின்றன. நோய்கள் தாக்கம் வரும்போது பப்பாளின் மகசூலானது அதிகமாக பாதிக்கின்றது. முக்கியமாக ஒரு 4 நோய்கள் அதிகமாக தாக்கி அந்த விவசாயிகளுக்கு பெரும் இழப்பை ஏற்படுத்துகின்றது. ஃபர்ஸ்ட் முக்கியமாக வர நோய் வந்து வளையப்புள்ளி நோய் என்ற ஒரு வைரஸ் நோய். இந்த வைரஸ் நோயானது பப்பாளி சாகுபடி செய்து ஒரு 5வது மாதம் 6வது மாசம் இல்லைனா ஒரு 9வது மாசம் அந்த இலையின் நுனிப்பகுதியானது நெளிந்து மெலிந்து பச்சையும் மஞ்சளும் கலந்து இலைகள் சிறுத்து இலைகள் உட்புறம் வளைந்து அது ஷூஸ்டிங்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில், அதாவது கயிறு மாரி அந்த இலை மாறி உருமாறி காணப்படும். விவசாயிகளே, வைரஸ் வந்தாவே எந்த ஒரு பயிராக இருந்தாலும் சரி, ஈவன் மனிதர்களுக்காக இருந்தாலும் சரி, இந்த செல்ல உருமாற்றம் அடைஞ்சிடும். வைரஸுக்கு மருந்தே கிடையாது, நான் பலமுறை சொல்வது உண்டு. ஏன்னா வைரஸுக்கு தடுப்பு மருந்து தான் உண்டு. எந்த ஒரு உயிரினமா இருந்தாலும் வைரஸால் பாதிக்கப்பட்டதுன்னா அதனுடைய செயல்பாடு அதிகமாக பாதிப்படையும். இந்த பப்பாயா ரிங் ஸ்பாட் வைரஸ் என்ற வளையப்புள்ளி நோயானது பாதிக்கப்பட்டால் இந்த பப்பாளி செடியின் நுனி பகுதியானது இலைகள் சிறுத்து நெளிந்து ஒன்றோடு ஒன்று அதாவது குட்டையாக காணப்படும். பயிரே குட்டையாக இருக்கும். சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா அதுல வந்து காய்ந்த புள்ளிகளும் காணப்படும். சில நேரங்கள் இலை வந்து கயிறு போல நீட்டி நீட்டு இருக்கும். மஞ்சளும் பச்சையும் கலந்துருக்கும். இலையினுடைய அதனுடைய வடிவமைப்பே மாறிவிடும். இலையினுடைய சைஸும் அளவும் சிறுத்திடும். அதுக்கு பிறகு அந்த நுனி குறுகிக்கிட்டே போய் அந்த மொட்டு வந்து சின்ன சின்ன இலையா வாங்கி எல்லா இலையும் வந்து சுருங்கி கணுக்கள் சிறுத்து குட்டையாக காணப்படும். இது வந்ததுன்னா அந்த பப்பாளி மரமானது பூ வைக்காது. பூ வைத்தாலும் காய் சரியாக வைக்காது. அதோட அந்த மரமானது இழப்பு தான் ஏற்படுத்தும். இந்த நோய் ஆரம்பத்திலே நீங்க கண்டுபிடிச்சி மேலாண்மை செய்திகள் என்றால் இதை வந்து பரவாம தடுக்க முடியும். இது எப்படி பரவுதுன்னா ஒரு வெள்ளையின்ற இந்த சாறு உறிஞ்ச பூச்சி மூலம் பரவுகின்றது. இது பரவுற பூச்சியானது பாதிக்கப்பட்ட மரத்திலிருந்து சாரை குடிச்சுவிட்டு ஒரு நல்ல மரத்துக்கு போகும்போது அதன் மூலம் பரவுகிறது. அப்ப இந்த பூச்சி தாக்குதலுக்கு நீங்க ஒரு மருந்து அடிக்கணும். என்ன மருந்து எடுத்து கேட்டீங்கன்னா அது இமிடாக்ளோபீட். 10 லிட்டருக்கு 1 மில்லி ஒட்டுந்திரம் போட்டு அடிச்சோம்னா இந்த சாறு உறிஞ்சும் பூச்சி மூலம் பரவுவதை நாம தடுக்கலாம். அதற்கு பிறகு அது எவ்வாறு கட்டுப்படுத்துவது அந்த நோய் வராமல்? எப்பொழுது வைரஸ் நோய் வந்தாலும் அது மனிதர்களாக இருக்கட்டும் பயிருக்காக இருக்கட்டும் கால்நடைகளும் அந்த சத்து அதிகரிக்கணும். அதிகமாக சக்தி இருந்தாவே எதிர்ப்பு சக்தி வந்துடும். இப்ப மனிதர் கூட நம்மளுக்கு கொரோனா வந்தது, மருத்துவர்கள் என்ன சொன்னாங்க, நீங்க நல்லா சாப்பிடுங்க, இது நிலவேம்பு கஷாயம் குடிங்க, அப்புறம் வந்து ஜிங்க் டேப்லெட் சாப்பிடுங்க, நல்ல சத்துள்ள பொருளா பழங்களை சாப்பிடுங்க. அவ்வாறு சத்துள்ள பொருள்கள் சாப்பிடும் போது அந்த வைரஸ் என்ற நச்சு இறுக்கி எதிர்ப்பு சக்தி அதிகமாகும். அதனால இந்த வளையப்புள்ளி நோய்க்கு எதிர்ப்பு சக்தி உண்டு பண்ணுகின்ற வகைகளை ஜிங்க் சல்பேட் 1 லிட்டருக்கு 5 கிராம் அளவும் மற்றும் போராக்ஸ் 1 லிட்டருக்கு 3 கிராம் என்ற அளவிலும் கலந்து பர்ஃபெக்ட் ஒரு எதிர்ப்பு சக்தி உண்டு பண்ணக்கூடிய வைரஸ் எதிர்ப்பு மருந்தும் உள்ளது. அது 1 லிட்டருக்கு 1 மில்லி கலந்து நம்ம அடிச்சோம்னா அந்த வாரத்துக்கு ஒரு முறை இந்த ஜிங்க் சல்பேட்டும் போராக்ஸும் தவறாம அடித்தோம் என்றால் அந்த ஜிங்க் சல்பேட்டும் போராக்ஸ் எதிர்ப்பு சக்தியை உண்டு பண்ணி அந்த நோயிலிருந்து பாதுகாக்க முடியும். ஒரு மாதம் ஒரு முறை இந்த இமிடாக்ளோபேட் போன்ற சாறு உறிஞ்சி பூச்சிகளை கட்டுப்படுத்தும் ரசாயனத்தை தெளித்தும் நோய்களை பரவாமல் தடுக்க முடியும். அதற்கு பிறகு ஹியூமிக் ஆசிட் மற்றும் விவசாயிகள் சரியான முறையில் உணவு ஊட்டம் கொடுக்கணும். ஏன்னா இந்த நோய் எப்போ வருதுன்னு விவசாயி பார்க்கணும். வெயில் காலத்தில் தான் வரும். இப்போ மழை காலத்தில் இந்த நோய் வராது, பயிர் வளர்ச்சி நன்றாக இருக்கும். எப்போ வெயில் காலம் வரும், பிப்ரவரி மாதம் ஆரம்பித்து மார்ச் ஏப்ரல் மே ஜூன் ஜூலையில் அதிகமாக வரும். ஆனால் மழை காலத்தில் அதிகமாக வர நோய் வந்து தண்டழுக்கல் நோய். தண்டழுக்கல் நோய்னா பூமியில் தண்டும் மண்ணும் சந்திக்கிற இடத்துல, அது அப்புறமா சொல்கிறேன். இப்போ வருகின்ற நோய் வந்து நம்மளுக்கு வெயில் காலத்தில் இந்த வளையப்புள்ளி நோய் வைரஸ் நோய் வரும். இந்த வைரஸ் நோய் வந்தால் நீங்கள் நம்ம பேருந்தில் போகும்போது கூட பார்க்கலாம். எங்கேயாவது பப்பாளி மரம் இருந்தால் இலை பூரா சுருங்கி அப்படி முடங்கி அந்த இலைகள் சிறுத்து உட்புறமாக வளைந்து கயிறு போல நீண்டு அதை பார்க்கறதுக்கே மரம் சிறுத்து நல்லா இருக்காது. இந்த வைரஸ் நோய் வந்தால் மரம் உருமாட்டிடும். ஸோ இதை நம்ம கட்டுப்படுத்துறதுக்கு அந்த உன்னூட்டம் சத்தானது ஜிங்க் சல்பேட் துத்தநாக சல்பேட் ஒரு லிட்டருக்கு 5 கிராமும் போராக்ஸ் 3 கிராமும் கலந்து பர்ஃபெக்ட் 1 மில்லி தெளித்தம் என்றால் எதிர்ப்பு சக்தி உண்டு பண்ணும். நோய் பரவாமல் இருக்கிறதுக்கு இமிடாக்ளோபேட் 10 லிட்டருக்கு 3 மில்லி கலந்து தெளித்து இந்த நோயை கட்டுப்படுத்தலாம். அதுக்கு அடுத்து வருகிற நோய், மழைக்காலங்களில் வருகிற நோய் வந்து தண்டழுக்கல் நோய். இந்த தண்டழுக்கல் நோய் எப்போ வேணாலும் வரும். நீங்கள் வந்து வடிகால் வசதி இல்லாமல் தண்ணி தேங்கி இருந்ததுன்னா இந்த பப்பாளியில் தண்டழுக்கல் நோய் வரும். தண்டழுக்கல் நோய் வந்து அறிகுறி எப்படி தின்னு பார்த்தா அந்த தண்டு பகுதியும் மண் பகுதியும் சந்திக்கிற இடத்துல, அதாவது காலர் ரிஜின்னு சொல்லுவோம் நம்ம, சட்டைக்கு எப்படி காலர் இருக்குதோ அதே மாதிரி அது காலர் ரிஜின்னு சொல்லுவோம் நம்ம, அந்த பகுதியில் வந்து நீர் கோர்த்து அழுகி சொத சொதன்னு இருக்கும். அதுக்கு பிறகு என்னாகும், அந்த பட்டெல்லாம் உரியும். அப்புறம் மேல் பகுதி பட்டை பூரா அழுகின பிறகு உட்பகுதி அழுகும். உங்களுக்கு பப்பாளி தண்டு தெரியும், அது ரொம்ப கடினமான தண்டு கிடையாது, மென்மையான தண்டு. இந்த பூசணமானது தாக்கத்துக்கு உண்டானா உள்ள சொதசொதன வளர்ந்து தண்டு பகுதியிலிருந்து கீழ் நோக்கி அழுகி போய்கிட்டே இருக்கும். தண்டு பகுதி கீழே அழுகினதால இலையின் மேற்பரப்பானது இலைப்பகுதியானது மஞ்சளாக காணப்படும். முதல்ல அடியில் இருக்கிற 3 இலை மஞ்சளாகவும், அப்புறம் அதுக்கு பிறகு 5 இலை மஞ்சளாகவும், கடைசியில் இந்த நோய் தீவிரமடையும் போது குரு அந்த தண்டினுடைய முனப்பகுதி மொட்டுப்பகுதி மட்டும்தான் இருக்கும், மீது எல்லாம் காஞ்சிவிடும். இது வந்ததுன்னா இதேமாதிரி மழை காலம் வந்தால் 100% இழப்பை ஏற்படுத்தும். இதை தடுக்கிறதுக்கு என்ன வழிவகை செய்யணும், வடிகால் வசதி. எந்த காய்கறி பயிர் செய்தாலும் சரி, பழவகை பயிர் செய்தாலும் சரி, வடிகால் வசதி நன்றாக இருக்க வேண்டும். இப்போது மழைக்காலங்களில் முதலில் வடிகால் வசதி செய்தி என்றால் 70% இந்த நோயை நாம் கட்டுப்படுத்த முடியும். சரி வந்துருச்சு, இப்போ 1-2 காயுது நம்மளுக்கு, 1 மரம் 2 மரம் மஞ்சளாகி அப்படி காயுது கீழே தண்டு பகுதி வந்து நம்மளுக்கு அழுக ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா இந்த மெட்டாலாக்சில் பிளஸ் மேங்கோசப்புன்ற ஒரு மருந்து இருக்குது, 2 கிராம் 1 லிட்டர் கலந்து அந்த வேர்பகுதியை சுற்றி ஊற்றுங்க. அதுக்கு பிறகு போடோ கலவை, போடோ கலவை தயார் பண்ணி அதை வந்து நம்ம இது பெயிண்ட் அடிக்கிற பிரஷ் மூலம் நம்ம தெளிச்சு தண்டு பகுதியில் அப்படியே நம்ம பெயிண்ட் அடிக்கிற பிரஷ் மூலம் தடவணும்னாலும் இந்த நோயை கட்டுப்படுத்தி அந்த வேர்பகுதியில் கொஞ்சம் ஊற்றணும். அந்த வேர்பகுதியில் ஊற்றும் போது அந்த பூசணமானது வேர்பகுதியிலிருந்து அகற்றப்படும், தத்துடலாம். ஸோ அதனால் மெட்டாலாக்சில்ன்ற ஒரு பூசண கொல்லி மூலம் அந்த 2 கிராம் 1 லிட்டருக்கு கலந்து அந்த தண்டின் மேற்பகுதியிலிருந்து நம்ம வேர்பகுதியை நினைத்தோம் என்றால் இந்த நோயை கட்டுப்படுத்த முடியும். அதுக்கடுத்து போடோ கலவை மூலமும் இந்த நோயை கட்டுப்படுத்த முடியும். அதுக்கடுத்து வருகின்ற நோயானது சாம்பல் நோய். இந்த சாம்பல் நோய் கதகதப்பான சூழ்நிலை வரும். கதகதப்பான சூழ்நிலைனா குளிர்காலத்திலிருந்து கோடை காலமும் கோடை காலத்திலிருந்து குடிகாலம் வரும்போது இந்த நோய் வரும். இலையின் அடிப்பரப்பில் வெள்ளை வெள்ளையா திட்டா காணப்படும். அந்த மேற்பரப்பு பார்த்தீங்கன்னா மஞ்சளா இருக்கும். இந்த கதகதப்பான சூழ்நிலை இருக்கப்படும் போது இலை முழுவதும் பரவி இலையின் மேற்பரப்பு மஞ்சளாகி இந்த பூசணமானது ஃபுல்லா அந்த இலையின் அடிப்பகுதி மற்றும் மேல் பகுதி பூரா சாம்பல் போன்ற ஒரு படிந்து காணப்படும். இது மகசூல் இழப்பை ஏற்படுத்தும். இது அதிகமாக வராது. அப்போ எந்த நேரத்தில் வரும்னா கதகதப்பான சூழ்நிலை வரும். உங்களுக்கு இந்த நோயை கட்டுப்படுத்துக்கு கார்பன் டைசிம்னு ஒரு மருந்து இருக்குது, 2 கிராம் 1 லிட்டர் அதை தெளிக்கலாம். இல்லை ஒரு நல்ல மருந்து இருக்குதுன்னா அசாக்ஸ்ட்ராபின் குளோரோதானில் என்ற ஒரு ஊடுருவி பாய்கின்ற மருந்து 2 மில்லி 1 லிட்டருக்கு கலந்து தெளிச்சோம் என்றாலும் இந்த சாம்பல் நோயை கட்டுப்படுத்தலாம். அதுக்கு ஒரு பழம் முத்திர நேரத்தில் விவசாயிகள் அதிகமாக இந்த மழை காலங்களில் சந்திக்கிற ஒரு பிரச்சனையானது பழுக்கிற பழத்தின மேற்பகுதியில், அதாவது கால்வாசி மஞ்சளாக இருக்கும், மீதி முக்காவாசி உங்களுக்கு பச்சையாக இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா வட்ட வட்டமாக பழுப்பு கலரில் புள்ளி புள்ளியாக காணப்படும். அது வந்து ஆந்த்ரக்னோஸ்னு சொல்லி இங்கிலீஷ் சொல்லுவாங்க, புள்ளி நோய். அந்த நோய் வந்ததுன்னா அந்த எந்த இடத்துல புள்ளி புள்ளியாக இருக்குதோ அந்த இடம் அப்படியே பெருசாக மஞ்சளாக இருக்கிற பழத்து மேலே பெருசாகி பணம் அழுகிடும். இந்த நோய் வருதுன்னா எப்போ வரும்னா இந்த காய் முத்திர பருவத்தில் வரும். அப்போ இந்த பூசணமாவது போயிடும். இந்த பூசணம் அதாவது பழுக்கிறப்ப நன்றாக வெளிப்படும். காய் முத்தும் போது உள்ளே போயிடும், பழுக்கிறப்ப நன்றாக வெளிப்படும். ஏன்னா பழுக்கும் போது அதுக்கு சர்க்கரை கிடைக்கும், இந்த பூசணம் நன்றாக வளரும். அதனால் இந்த நோய் தென்படுது அப்படின்னா நீங்க வந்து இதை கட்டுப்படுத்துறதுக்கு குளோரோதானின்னு ஒரு போஷண கொல்லி இருக்குது, 2 கிராம் ஒரு லிட்டருக்கு. ஒரு காய் முத்திர பருவத்துல நீங்க அடிக்கலாம், இல்ல ஒரு கால் பங்கு பழுக்கிற பருவத்துல அடிச்சோம்னா நம்ம கண்ட்ரோல் பண்ணிடலாம். ஒரு ஸ்ப்ரே ஒரு முறை தெளித்தாலே போதும், இந்த பழத்தில் வருகின்ற புள்ளி நோயும் கட்டுப்படுத்தலாம். எனவே விவசாயிகளே, இந்த பப்பாளி சாகுபடியில் அதிக தீவிரமாக வருகின்ற நோய் வளையப்புள்ளி வைரஸ் நோய். வளையப்புள்ளி வைரஸ் நோய் வந்ததுன்னா பப்பாளி செடியே நம்மளுக்கு போயிடும். எனவே ஒரு செடி 2 செடி நம்மளுக்கு தென்படுது என்றாவே நீங்க வந்து சரியான முறையில பாதுகாக்கணும். சரியான முறையில பாதுகாக்கிறதுன்னா நல்லா நுண்ணூட்டம் கொடுங்க. ஜிங்க் சல்பேட்டு 5 கிராம் ஒரு லிட்டர், போராக்ஸ் 3 கிராம் ஒரு லிட்டர் கலந்து வாரம் ஒரு முறை தெளிங்க. அதுக்கு பிறகு ஆல்-19 யூரியாவும் வாரம் ஒரு முறை. ஆல்-19 வந்து ஒரு 3 கிலோ, யூரியா வந்து ஒரு 3 கிலோவை நம்ம தண்ணியில் கரைச்சி விட்டோம்னாலும் நம்மளுக்கு வந்து நல்ல ஒரு வளர்ச்சி கிடைக்கும் நம்மளுக்கு. ஏன்னா நம்மளுக்கு பயிரின் வளர்ச்சி நன்றாக இருக்கும் என்றால் அந்த நோய் எதிர்ப்பு சக்தி நம்மளுக்கு அதிகமாக இருக்கும். எனவே விவசாயிகளே, இந்த வளையப்புள்ளி நோய் வந்தது என்றால் அதிக பாதிப்பை ஏற்படுத்துவதால் வளையப்புள்ளி நோய் வராமல் இருக்க இந்த ஜிங்க் சல்பேட்டு போராக்ஸி தெளிங்கள். மேலும் இம்டாகுளோபின்ற ஒரு மருந்து தெளிப்பதன் சாறு உறிஞ்ச பூச்சிகள் கட்டுப்படுத்தலாம். இப்போ மழைக்காலம் இருப்பதால் தண்டழுக்கு நோய் கண்டிப்பாக வரும். இந்த தண்டழுக்கு நோய் வராமல் தடுக்க நல்ல வடிகால் வசதி செய்து 1-2 மரம் நம்மளுக்கு மஞ்சளாகி காயுதுன்னு தெரியும், நல்லா இருக்கும் மரம். ஒரு 4வது நாள் பார்த்தீங்கன்னா அடிப்பகுதி மஞ்சளாகும், அடிப்பகுதினா அடியில் இருக்கிற இலை, அப்புறம் அதுக்கு மேலே உள்ள இலை மஞ்சளாகும். அப்படி ஒரு அறிகுறி தென்பட்டது என்றாவே நீங்கள் ரிடோமில் 2 கிராம் 1 லிட்டர் கலந்து அந்த தண்டு பகுதியிலிருந்து 1 ஜான் உயரத்துக்கு மேலேயும் தண்டு பகுதியை சுற்றியும் ஊற்றிடுங்க. எந்தெந்த மரம் பாதிப்பு தெரியுதோ அவ்வளோ நம்மளுக்கு மழை ஒரு 5-6 நாள் வருது, நம்மளுக்கு வடிகால் வசதி கொஞ்சம் குறவாக இருக்குது, ஈரம் கோத்துட்டு தான் இருக்கும், அப்படின்னாவே ஒரு ஒரு மரத்துக்கு நீங்கள் முன்னாடி ஊற்றிட்டா கூட இந்த நோய் வராமல் நம்ம பாதுகாக்கலாம். இந்த முறைகளை கையாண்டு பப்பாளி சாகுபடியில் நல்ல பலன் அடையுமாறு கேட்டுக்கொண்டு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
நேயர்களே, இதுவரை நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்தது பப்பாளியில் ஏற்படும் நோய்களை பற்றியும் அவற்றின் ஒருங்கிணைந்த நோய் மேலாண்மை பற்றியும் நம் நிகழ்ச்சியில் முனைவர் செந்தில்வேல் அவர்கள் உங்களுடன் பகிர்ந்து கொண்டுள்ளார். இத்தகவல்கள் உங்களுக்கு மிகவும் பயனுள்ள வகையில் இருக்கும் என்று நம்புகிறோம். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் விவசாயி சமுதாய வானொலி 107.4. நன்றி, வணக்கம்.